கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இல்ல ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் எல்லோரும் தலைகளை வணங்கி மௌன ஜபம் செய்வோம். ஆமென். இந்த இல்ல ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் எல்லோரும் துதி கீதங்கள் பாட புத்தகத்திலே 259வது பாடலை பாடுவோம். 259 என் ஜபவேலை வாஞ்சிப்பேன் என்கிறதான பாடல். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது நாம் பாடுவோம். என் ஜபவேலை வாஞ்சிப்பேன் அப்போதேந்தோக்கமாரப்பே பிதாவின் பாதம் பணிவே என் ஆசையாவும் சொல்லுவே என்னோவு வேளை தேற்றினாம் என் ஆத்மபாரம் நீக்கினாம் ஒத்தாசை பெற்று தேறினே பிசாசை வென்று ஜெயித்தேன் என் ஜப வேளை வாஞ்சிப்பேன் மாத்தான்மையோடு பிரார்த்திப்பேன் மன்றாட்டை கேட்போர் வருவா பேராசீர்வாதம் தருவா என் வாக்கின் மேல் விஸ்வாசமா என் பாதம் தேடு ஊக்கமா என்றோர்க்கென்னோவை சொல்லுவேன் இவ்வேளையை நான் வாஞ்சிப்பேன் என் ஜப வேளை வாஞ்சிப்பேன் ஆனந்த களி பாடைவே விஸ்காவின் மேலே ஏறுவேன் என் மோட்ச வீட்டை நோக்குவேன் எத்தேகத்தை விட்டேகுவேன் வெளித்திய வாழ்வை பெறுவேன் பேரின்ப வீட்டில் வாசிப்பேன் வாடாத கிரீடம் சூடுவே. இப்பொழுது இந்த இல்ல ஆராதனைக்கு தியானிப்பதற்காக நாம் எடுத்துக்கொண்ட சங்கீத புத்தகம் அதிகாரம் 65ஆம் சங்கீதம். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதை நாம் வாசிப்போம். ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதமாகிய பாட்டு. வசனம் 1. தேவனே, சியோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். வசனம் 2. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். வசனம் 3. அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது, தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர். வசனம் 4. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். வசனம் 5. பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். வசனம் 6. வல்லமையை இடைக்கட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி. வசனம் 7. சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர். வசனம் 8. கடையாந்திர இடங்களில் குடியிருக்கிறவர்களும் உம்முடைய அடையாளங்களின் நிமித்தம் பயப்படுகிறார்கள். காலையையும் மாலையையும் களிகூற பண்ணுகிறீர். வசனம் 9. தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். வசனம் 10. அதின் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மழைகளால் கரையப்பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். வசனம் 11. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வசனம் 12. வனாந்தர தாவரங்களிலும் பொழிகிறது. மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாயிருக்கிறது. வசனம் 13. மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது. பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது. அவைகள் கம்பீரித்து பாடுகிறது என்பதே ஆமீன். இந்த 65 சங்கீதத்தை நாம் படிக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கிருபை செய்தார். இப்பொழுது இந்த 65 வசனத்தை நாம் தியானிப்போம். வசனம் 1 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், தேவனே சியோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும் என்று குறிப்பிடுகிறார். சியோன் என்றாலும் எருசலேமுக்கு மற்றொரு பெயர் சியோன் என்பதாகும். இந்த சியோனிலே துதியானது காத்திருக்கிறது என்று சொல்கிறார். இவர் துதி என்பதை ஒரு பொருளாக யாரோ காத்திருப்பது போல அவர் குறிப்பிடுகிறார். துதியானது அப்படி என்றால் நான் துதிக்க காத்திருக்கிறேன் என்று பொருள், அல்லது நாம் துதிக்க காத்திருக்கிறோம் என்று பொருள். சியோன் என்றால் எருசலேம், எருசலேம் என்றால் சபை. சபையிலே ஆண்டவரே நாங்கள் துதிக்க காத்திருக்கிறோம் என்று பொருள். பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். அப்படி என்றால் எந்த காரியத்தை? தாவீது ராஜா பொருத்தனையாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாரோ அதை செலுத்தப்படும் என்று குறிப்பிடுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் கர்த்தருக்கென்று ஒரு காரியத்தை பொருத்தனை செய்தால் அதை கண்டிப்பாக நாம் செலுத்த வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாம் பொருத்தனை செய்யாமல் இருப்பது நல்லது. தேவன் உன்னை பொருத்தனை செய்யும்படி சொல்லவில்லை. நாமோ நாமவே சில சமயங்களில் உணர்ச்சிவசப்பட்டு சில பொருத்தனைகளை நாம் செய்கிறோம். ஆக பொருத்தனைகளை செய்யப்படும் பொழுது நாம் ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும். பொருத்தனை செய்துவிட்ட பிற்பாடு கண்டிப்பாக அதை நாம் செலுத்தி ஆக வேண்டும். 2 வசனத்தில் குறிப்பிடுகிறார், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று குறிப்பிடுகிறார். இந்த 2 வசனத்தில் நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் என்று குறிப்பிடுகிறார். கண்டிப்பாக அவர் நாம் ஜெபிக்கப்படும் பொழுது நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். அவர் காதிருந்தும் கேளாதவர் அல்ல, நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார் என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஜெபிக்கிற ஜெபம் தேவனாலே கேட்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக எப்பொழுதுமே தேவனை நோக்கி ஜெபியுங்கள். ஒருவேளை ஜெபத்திற்கான பதில் கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஆனால் ஜெபிப்பதை தயவுசெய்து விட்டுவிட வேண்டாம். நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். அதைவிட மிக முக்கியமானது எனக்கு என்ன வேண்டும், நமக்கு என்ன வேண்டும், நம்ம முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிக்கப்படும் போது நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். மல்கியா 3:16 குறிப்பிடும், கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், அப்பொழுது கர்த்தர் கவனித்து கேட்பார் என்று சொல்லப்பட்டிருக்கும். நம்ம சாதாரணமாக பேசப்படும் போதே கர்த்தருக்கு பயந்த ஜனங்களாகிய நாம் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளப்படும் போதே கர்த்தர் கேட்கிறார் என்று சொன்னால், நாம் முழங்கார்படியிட்டு ஜெபிக்கப்படும் போது கர்த்தர் எப்படி கேட்பார் என்பதை யோசித்து பாருங்கள். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்களாக. யாராக இருந்தாலும், யாருக்கு இந்த மாம்சம் இருக்கிறதோ அவர் எல்லாரும் தேவனிடத்தில் வந்து ஜெபிக்க வேண்டும். அதற்கு நிபந்தனை மாம்சமாக இருக்கணும், மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்களாக. ஆக மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று யோவேல் 2:18 சொல்லப்பட்டிருக்கும். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்கிறார். அதுபோல் இந்த மாம்ச தேகமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. நம் மாம்சத்தில் இருக்கிறோம், ஆனாலும் தேவன் நம்முடைய ஜெபத்தை புறக்கணிக்கவில்லை. மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக தேவனுடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம், ஜெபிப்பது சிறந்ததாகவே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜெபம் மிக முக்கியம். எரேமியா ஒரு வசனத்தை பார்ப்போம். எரேமியா 29:12. எரேமியா 29:12. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று சொல்கிறார். எரேமியா 29:12, அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று சொல்கிறார். ஆக அவரை தொழுது கொள்ளப்படும் பொழுது, அவரை நோக்கி விண்ணப்பிக்கப்படும் பொழுது, ஜெபிக்கப்படும் பொழுது நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று சொல்கிறார். உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்றும் குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்ததாக தானியேல் 21:22-23. அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்தி பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் 23 நீ மிகவும் பிரியமானவன், அதனால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்பொழுது சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். தானியேலை குறித்து சொல்லப்படும், நீ மிகவும் பிரியமானவன், அதனால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று குறிப்பிடுகிறார். சில சமயங்களில் நாம் வேண்டப்படும் போதே தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். சில சமயத்தில் நம்முடைய ஜெபம் கேட்பதற்கு சில நாட்களாகிறது, சில வருஷங்களாகிறது, சில வாரங்களாகிறது, சில மாதங்களாகிறது. ஆனாலும் கண்டிப்பாக நாம் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்திற்கும் கண்டிப்பாக பதில் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4 உம்முடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகவும் என்று குறிப்பிடுகிறார். எவ்வளோ அருமையான ஒரு விஷயம் பாருங்கள். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 84:10 சொல்லப்பட்டிருக்கு, உமது பிரகாரங்களில் 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது என்று குறிப்பிடுகிறார். தேவனுடைய ஆலயத்திற்கு செல்கிற அந்த ஒரு நாள் எவ்வளவு நல்லது என்று பாருங்கள். உண்மையிலே அது மிகப்பெரிதான ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதன் பிற்பாடு நாமும் இதில் ஒரு மிக முக்கியமான வசனமாக 11 நாம் பார்க்கிறோம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். நிறைய பேர் முடிசூட்டப்படுகிறார்கள். ஒரு விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறப்படும் பொழுது முடிசூட்டப்படுகிறார்கள். ராஜாக்கள் இவர்களெல்லாம் முடிசூட்டப்படுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லப்பட்டிருக்கு, வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். அப்படி என்றால் இந்த 2020 தேவன் அவருடைய நன்மையால் முடிசூட்டுகிறார். இந்த நன்மையால் முடிசூட்டுகிறார் என்று சொல்லப்படும் போது இந்த கொரோனாவும் அவர் நன்மையை தான் குறிப்பிடுகிறார். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர் என்று சொல்லப்படும் போது அதற்குள்ளே வருகிற எல்லா நிகழ்வுகளும் நன்மையானதே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று குறிப்பிடுகிறார். பாருங்கள், இந்த வேதத்தில் நெய்யை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள், நெய்தான் பாலினுடைய கடைசி பரிமாணம். ஒரு பால் இருக்கிறது, அந்த பாலை எடுத்து அதை மறுநாள் தயிராக மாற்றுகிறோம். அந்த தயிர் அதன் பிற்பாடு அடுத்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா அது மோராக மாறுது. இந்த மோரை கடைதல் வெண்ணெய் பிறப்பிக்கும். அதுக்கப்புறம் வெண்ணெய் எடுத்து நீங்கள் காய்ச்சுவீர்கள் என்று சொன்னால் கடைசியில் நெய் கிடைக்கும். இந்த நெய் இருக்குது பாருங்கள், இந்த நெய் கெட்டுப்போகாது. பால் கூட, தயிர் கூட, மோர் கூட, வெண்ணெய் கூட கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கெட்டுரும். ஆனால் நெய் இருக்குது பாருங்கள், அது கெட்டுப்போகாது, என்றைக்கும் கெட்டுப்போகாது. அதுதான் கடைசி இந்த ப்ராசஸ் பரிணாமத்தினுடைய கடைசி முடிவு தான். இந்த நெய் என்று சொல்லப்படும் போது வாசனை அதிகம் மிக்கது. மிக முக்கியமாக நீங்கள் ஒரு தோசை சுடப்படும் போது, சென்னையில் பார்த்தீங்கன்னா நெய் ரோஸ்ட் இருக்குது பாருங்கள், கீ ரோஸ்ட்டு ரொம்ப ஃபேமஸ். அது நாங்கள் எல்லாம் செல்லப்படும் போது அதிகமாக அந்த நெய் ரோஸ்ட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம் மோஸ்ட்லி. இதை சொல்கிறேன் என்று யாரும் கோபித்து கொள்ள வேண்டாம். நாங்கள் நம்முடைய பிரிச்ச ஜோயல் நாங்கள் எல்லாம் கேரளாவுக்கு செல்லப்படும் போது திரும்பி வருவோம். வரப்படும் போது அந்த கம்பம் என்ற பகுதியில் நாங்கள் எல்லோரும் உட்கார்ந்து அந்த நெய் ரோஸ்ட்டு தான் ஆர்டர் பண்ணுவோம். நம்முடைய பிரிச்ச ஜோயல் அவர்கள் ரொம்ப விரும்பி அதை புசிப்பார். நாங்களும் அவரோடு கூட சேர்ந்து அதை நாங்கள் புசிப்போம். ஆக நெய் ரோஸ்ட் என்பது மிகுந்த சுவையுடையது. சென்னையில் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள், ஒரு நெய்யை நாம் ஒரு குழம்பிலே அல்லது சில பலகாரத்திலே சேர்ப்பீர்கள் என்று சொன்னால் அது அதிக சுவையை கொடுக்கும். அதுபோல் நம்முடைய தேவனுடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. யார் யார் தேவனுடைய பாதையிலே செல்கிறார்களோ அப்படி வாழ்க்கையில் இந்த நெய்யை போல பரிபூர்ணம், த ஃபேட்னஸ் அப்படின்னா நெய் என்று சொல்லப்படும் போது அதிக சக்தியுடைய ஒன்று. டெய்லி நீங்கள் நெய் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை ரொம்ப நீங்கள் ரொம்ப கொழுகொழுன்னு ஆயிடுவீங்க, ஃபேட்னஸ் ஆயிடுவீங்க. அதான் உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று இதை மொழிபெயர்த்தவர் அருமையாக எழுதியிருக்கிறார். உண்மையில் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா அது ஃபேட்னஸ் என்று தான் வருது. நான் தமிழில் மொழிபெயர்த்தவர் தேவனுடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று சொல்கிறார். ஒரு பாதையே நெய் பொழிகிறது என்று சொன்னால் தேவனுடைய பாதையினுடைய அழகை பாருங்கள். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. யாரொருவர் தேவனுடைய பாதையை தெரிந்து கொள்கிறார்களோ, நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு, அந்த பாதையிலே மரணம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் யாருமே தேவனத்தில் வர முடியாது என்று சொல்கிறார். அதுபோல் தேவனை கர்த்தர் இந்த வருஷத்தை அவருடைய நன்மையினாலே முடிசூட்டியிருக்கிறார். அவருடைய தேவனுடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. அதனால் ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதையை நாம் அறிந்து கொள்வோம், புரிந்து கொள்வோம். அவருடைய பாதையை நாம் பார்ப்போம். தேவனை கர்த்தர் எந்த பாதையிலே செல்கிறார் என்று நாம் பார்ப்போம். அப்படி அவர் செல்கிற பாதையிலே நாம் செல்லப்படும் போது நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக நெய்யாய் பொழியும். அதனால் தேவனை கர்த்தர் இந்த வருஷத்தை நன்மையினாலே முடிசூட்டியிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம். தேவனை கர்த்தர் இந்த 65 அதிகாரத்தை படிக்கும்படியாக தியானிக்கும்படியாக கிருபை செய்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் முழங்கற்படியிடுவோம், ஜெபிப்போம். ஹாலேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். உடைய உடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை மட்டுமாக பாதுகாத்து எங்களை ஆசீர்வதித்து கொண்டு வருகிறீரே. உமக்கு கூடா கூடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஒவ்வொரு சங்கீதத்தை படிக்கும்படியாக ஒரு கிருபை செய்தீர். ஆண்டவரே, ஒரு 4000 வருஷத்திற்கு முன்பாக ஒரு ராஜா எழுதின ஒரு சங்கீதமாகிய பாட்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த பாட்டை நாங்கள் படிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, பாட வேண்டிய பாட்டை நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, தாவீது ராஜா அதை எப்படி இசையமைத்தார், எப்படி பாடினார், எத்தனை விதமான இசைக்கருவிகளை பயன்படுத்தினார் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆனாலும் அழியாத பாட்டாகிய இந்த பாட்டை நாங்கள் இன்றைக்கு நாங்கள் படிக்கும்படியாக நீர் கிருபை செய்திரே. உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள தேவனை கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி பரலோகத்தில் தேவ தூதர்கள் இரவும் பகலுமாக உம்மை துதித்தே கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே, துதிகளில் மத்தியில் வாசம் செய்கிற தேவனை கர்த்தரே, ஆண்டவரே, நீ நல்லவராக இருக்கிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே, வருஷத்தை உடைய நன்மையினாலே முடிசூட்டுகிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உடைய சங்கீதத்தை படிக்கப்படும் போது ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்னும் மேன்மேலுமாக உயரும்படியாக புதிய புதிய காரியத்தை எல்லாம் புரிந்து கொள்ளும்படியாக கிருபை செய்திரே. நமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த சங்கீதத்தை படித்து யார் யார் உடைய சமூகத்திலே முழங்கார் படியிட்டு இருக்கிறார்களோ எல்லாருடைய ஜபத்தையும் நீர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர் என்பதை அறிகிறோம். ஆண்டவரே, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தனிப்பட்ட ஜீவியத்திலையும் அதிசயங்களும் அற்புதங்களையும் செய்கிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறான், 65 சங்கீதம் 2 வசனத்தில், ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்திலே வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் அதிகமாக வளர்ச்சி அடையவில்லை என்றால் கூட, ஒருவேளை நாங்கள் மாம்சத்திலே ஜீவித்து கொண்டிருந்தாலும் கூட, மாம்சத்தினுடைய வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட, ஆண்டவரே, தேவனை கர்த்தர் நம்முடைய சமூகத்திலே வந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மாம்சமாக இருக்கிற யாவரும் இடத்திலே வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, ஒருவேளை உண்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் மாம்சத்துப்படி வாழ்கிற ஜனங்கள் கூட உண்மை நோக்கி ஜெபிப்பார்கள். ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸுடைய காலகட்டத்தில் ஆண்டவரே, கிறிஸ்துவை அல்லாத ஜனங்களும் கூட, ஆண்டவரே, அநேக மதத்தை சேர்ந்த ஜனங்களும் கூட ஆண்டவரே இன்றைக்கு ஜெபிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, தமிழ்நாட்டிலே இன்றைக்கு முதலமைச்சர் குறிப்பிடுகிறார், எங்களால் ஒன்று முடியாது, கடவுள் தான் உங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி கடைசியிலே கடவுள் மீது அவர் சொல்கிறார். ஆண்டவரே, ஆனாலும் நாங்கள் இன்றைக்கும் உண்மையே நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தராக இயேசு கிறிஸ்து எங்களை காப்பாற்றுவார் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த கொரோனா வைரஸுடைய அந்த வைரஸ் எங்களுக்குள்ளே வராதபடிக்கு நீர் காற்றை அதிர்த்துகிறீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறீரே. நம்ம கூட கூட ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்கள் சபைக்காக ஜெபிக்கிறோம், எங்களை விசுவாசிகளாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஞானசனம் பெற்ற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் எந்த விதமான இந்த கொரோனா வைரஸ் பரவக்கூடாது என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மாத்திரம் அல்ல, ஆண்டவரே, இந்த உலகத்தின் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம், மாம்சமான யாவருக்காக ஜெபிக்கிறோம், எல்லாருடைய ஜெபத்தையும் நீர் கேட்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, அப்படியாக இன்றைக்கு நாங்கள் முழங்கார்படி இருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களை ஜெபங்கள் உம்முடைய செவிகளிலே வந்து ஏறட்டும். ஆண்டவரே, நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களை பாதுகாத்து நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை ஆண்டவரே இந்த உலகத்தில் எல்லோரும் அறிந்து கொள்ளும்படியாக செய்யும். உண்மையான இயேசு சபை ஆண்டவரே, தேவனாலே ஸ்தாபிக்கப்பட்ட சபை, அதில் விசுவாசிகள் தேவனுடைய பிள்ளைகள் என்பது ஒவ்வொரு காரியத்திலேயும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நிரூபிக்க வேண்டும். ஆண்டவரே, எங்களை உதவி செய்ய வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவர், ஒருவேளை நாங்கள் மாம்சமாக இருப்போம் என்று சொன்னால் ஒரு மாம்ச சிந்தனையை மாற்ற வேண்டும். ஆண்டவரே, கண்களின் நிச்சய மாம்சத்தின் நிச்சய ஜீவனத்தின் பெருமை எல்லாவற்றையும் மாற்றி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு உண்மை உத்தமாக இந்த பூமியில் வாழும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஷபலி பிரபரப ஷபலி பிரபல பரி பில பரி பில பல பரி பில பர. ஆண்டவரே, மக்கோடா கூடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தரே, எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல, ஆண்டவரே, எப்பொழுதுமே நாங்கள் உண்மையே துதிக்கும்படியாக கிருபை செய்யுங்க, உண்மையே துதிக்கும்படியாக கிருபை செய்யுங்க, உண்மையே துதிக்கும்படியாக கிருபை செய்யுங்க. அலாரி பிஷால பரி பில பர பிலி பில பர பல பர பல. ஆண்டவரே, வருஷத்தினுடைய நன்மையினாலே முடிசூட்டுகிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த 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 பூமியில் வாழப்படும் போது நீ நன்மை செய்கிறவராக சுட்டி தெரிந்தீர். அதுபோல் எங்களுக்கு நன்மையை செய்து கொண்டிருக்கிற ஆண்டவர், அவர் தீயோர் மீதும் நல்லோர் மீதும் ஆண்டவரே அவர் மழையை பொழிய பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே அப்படியாக சூரிய வெளிச்சத்தையும் மழையும் ஆண்டவரே அவர் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் பொழிய பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் அதிசயங்கள் அற்புதங்கள் செய்தே ஆண்டவரே நன்மை செய்கிறவராகவே நீ சுற்றி திரிந்திரே அம்ம கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையிலேயே நன்மை செய்து கொண்டிருக்கிறே அம்ம கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த குடும்ப ஜபத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்து கொண்டு வருகிறாரே அம்ம கொடா கொடி ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆண்டவரே ஆண்டவரோடைய பாதைகள் நெய்யாய் பொழியும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் ஒருவேளை கண்ணீரோடு ஜெபிக்கிற எல்லாருடைய கண்ணீரையும் துடைக்க வேண்டும் ஆண்டவரே. சமாதானம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் சமாதானத்தை தர வேண்டுமா? என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொன்னார் ஆண்டவரே. ஆண்டவரே சமாதான பிரபுவே, எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய சமாதானத்தை நீ தருகிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் உமக்கு என்றென்றைக்கும் நன்றி செலுத்தும்படியாக நீ கிருபை செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீ செய்கிற ஒவ்வொரு நன்மைகளையும் அதிசயங்கள் நினைத்து இன்னும் அதிகமாக உம்மிடத்தில் நெருங்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய குற்றங்கள், எங்களுடைய குறைகள், நாங்கள் அறியாமல் தெரியாமல் பேசுகிற வார்த்தைகள் எல்லாவற்றையும் நீ மன்னிப்பீராக, எல்லாவற்றையும் மன்னிப்பீராக ஆண்டவரே. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷர்கள் ஆண்டவரே நாங்கள், நாசியிலே சுவாசமுள்ள மனுஷர்கள் ஆண்டவரே. அன்றைய எங்களுடைய கோபங்கள், எங்களுடைய பெருமைகள், எங்களுடைய பொறாமையினுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இன்னும் அதிகமாக இடத்துல நெருங்கும்படியாக ஒவ்வொரு நாளும் துதிக்கும்படியாக ஜெபிக்கும்படியாக கிருபை செய்யும். எங்கள் ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீரே அம்ம கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தானியல் ஜெபிக்கப்படும் போது அவனுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே உமக்கு பிரியமானவனாக அவன் வாழ்ந்தபடினாலே அவன் உலக காரியத்திற்காக, அவன் பணத்திற்காக, அவன் பொருளுக்காக, பதவிக்காக அவன் ஜெபிக்கவில்லை ஆண்டவரே. தேவனுடைய காரியங்கள் அவனுக்கு வெளிப்படும்படியாக அவன் ஜெபித்தான் ஆண்டவர். அவன் ஜெபிக்கப்படும் போதே நீ பிரியமானவன், அதனால் நீ ஜெபிக்கப்படும்போதே உனக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது என்று சொல்லி கேப்ரியல் என்கிற தூதன் மூலமாக வந்து வெளிப்படுத்தினீரே. அதுபோல் உனக்கு பிரியமான இந்த மெய்யான இயேசுவினுடைய விசுவாசிகளாகிய ஆண்டவரே இந்த குடும்பத்தார் ஜெபிக்கிற ஜெபத்தை என் தேவனாகிய கர்த்தர் கேட்டு அற்புதங்கள் செய்யும் ஆண்டவரே. எல்லா துறையிலும் அற்புதத்தை செய்யும். அது படிக்கின்ற காரியமாக இருக்கட்டும், அது வேலை செய்கிற காரியமாக இருக்கட்டும், ஆண்டவரே சபையினுடைய ஊழியமாக இருக்கட்டும், சமுதாய பணியாக இருக்கட்டும், எந்த துறையிலே ஆண்டவரே இந்த ஜனங்கள் எங்களுடைய இந்த இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஜனங்கள் எங்களுடைய விசுவாசிகள் எந்த துறையில் இருந்தாலும் கூட ஆண்டவரே தேவனை கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உங்களை வாழாக்காமல் தலையாக்குவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. அதுபோல் திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகும்படியாக கிருபை செய்ய வேண்டும் ஆண்டவரே. லாக்டவுன் ஆகிவிட்டது, நாங்கள் என்ன பண்ண போகிறோம் என்று தெரியாமல் யோசிக்காதபடிக்கு இன்னும் அதிகமாக விசுவாசத்தில் வளரும்படியாக செய்யும் ஆண்டவரே. ஏன் சந்தேகப்பட்டா, ஏன் பயப்பட்டாய் என்று சொன்னீர் ஆண்டவரே. எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்கிறதான ஒரு பெரிய தைரியத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தை நம்பி நாங்கள் வாழவில்லை ஆண்டவரே, உண்மை நம்பியே நாங்கள் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். இம்மட்டுமாக இன்றைக்கு வரையும் எங்களை பாதுகாத்து உன்ன உணவையும் முடுக்க விடையும் கொடுத்து இருக்கு இருப்பிடத்தையும் கொடுத்து போக்கிலும் வரத்திலும் எங்களை பாதுகாத்திர ஆண்டவரே. உலகத்தில் லட்சக்கணக்கான ஜனங்கள், 50 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கப்படும் போது ஆண்டவரே எங்களை இம்மட்டுமாக இன்றைக்கு வரையும் பாதுகாத்திரு. உமக்கு கொடாகுடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்தை, ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் இன்றைக்கு வரையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறீர். நம்ம கொடாக்குடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உண்மை நம்பியிருக்கிறோம், வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உங்களுடைய நாமத்தை உயர்த்தி பேசுகிறோம் ஆண்டவரே. உலகம் முழுவதுமாக மெய்யான இயேசு சபையுடைய சத்தியத்தையும் உங்களுடைய நாமத்தை குறித்து வெளியிலே நாங்கள் பேசுகிறோம், தைரியமாக பேசுகிறோம் ஆண்டவரே. எங்களை வேலையெடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. நீ உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வலும் பலனை காண்பாய் என்று சொன்னீரே ஆண்டவரே. நீ என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீர் ஆண்டவரே. அதுபோல நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. தேவனை கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்னீர் ஆண்டவரே. எனக்கு உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டபடியினாலே உன்னுடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய குடும்பத்திலே வாதை வராது என்றது. இயேசுவின் ரத்தத்தை ஒவ்வொரு விசுவாச குடும்பத்திலே நாங்கள் பூசியிருக்கிறோம் ஆண்டவரே. உன் நாமத்தை நம்பியிருக்கிறோம். அவன் என்னுடைய நாமத்தை நம்பி இருக்கிறபடினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லி எம்மட்டுமாக எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்து கொண்டு வருகிறீரே. உமக்கு கொடாகுடி ஸ்தோத்திரத்தை ஏறிருக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்திலே ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பரிசுத்த பெறாதவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உதவி செய்யுங்க. பலவீனத்தை மாற்றி போடுங்க, பரிசுத்தப்படுத்துங்க, ஆசீர்வதியுங்க. ஆமேன். லார்ட்ஸ் பிரேயர். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன்.